டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோருமாயிய எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற உம்முடைய சமாதானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பூரணமான சமாதானத்தை இன்றும் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த மாதத்திலே புதிதாய் குடும்ப வாழ்க்கையில பிரவேசித்திருக்கிற அருமையான மணமக்களை கர்த்தர் கரம் பிடித்து வழிநடத்தும். நீர் அவர்கள் குடும்பத்தின் தலைவராயிருந்து உம்முடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாய் உம்முடைய மன்னிப்பை பிரதிபலிக்கிறவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்திலே எங்கள் குடும்பங்களிலே நீர் தந்திருக்கிற புதிய குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை பெற்றோருக்கு தாரும். வியாதி விக்கிரங்களுக்கு கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ளும். இந்த பிள்ளைகளை எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பினீரோ அந்த நோக்கத்தை அவர்கள் வாழ்க்கையிலே இன்று முதல் என்றென்றும் நிறைவேற்ற உடைய கரங்களிலே அந்த குழந்தைகளை நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே, பள்ளி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்க வேண்டிய நேரங்களிலே தங்களுடைய பாடங்களை படிக்கவும் ஆண்டவரே, எடுக்க வேண்டிய முயற்சிகளை கருத்தோடு எடுக்கவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளி ஆசிரியர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே தவறாதபடி அன்றென்று அந்த காரியங்களை செய்து முடிக்க நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய பணிகளுக்காக கடந்து சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு தேவையான நல்ல சூழ்நிலைகளை தாரும். புதிய இடத்திலே புதிய விசுவாச ஐக்கியங்களை கர்த்தர் தாரும். ஐயா, இனமும் பாடுகளை கடந்து வரும் அருமையான விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் சோர்ந்து போய் விடாதபடி உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளவும் உம்முடைய சமாதானத்தை பூரணமாய் அனுபவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தரலும். இந்த நாட்களிலேயும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஞானத்தோடும் விவேகத்தோடும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களும் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த உதவி செய்தலும். ஆண்டவரே, கோபத்தினாலே காரியங்களை செய்யாதபடி அன்பினாலே எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். அப்பா, தீமையான இந்த காலங்களிலே பிள்ளைகளை வளர்க்க தேவையான ஞானத்தை விவேகத்தை கர்த்தர்தாமே ஒவ்வொரு பெற்றோருக்கும் தாரும். வாலிப வயதிலே உள்ள பிள்ளைகள் உண்டு, சிறு வயதிலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஞானத்தை கர்த்தர் தந்து வழி நடத்துவீராக. இன்னமும் இந்த நாட்களிலே வீடு கட்டிக் கொண்டிருக்கிற எங்கள் அருமையான வானொலி நேயர்களுக்காக, அவருடைய நண்பர்களுக்காக, அவருடைய உற்றார் உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றபுரே நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற நேரத்திலே அந்த வீடு சிறந்த முறையிலே கட்டி முடிக்கப்பட நேரே அவர்களுக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பணி செய்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக உத்தமமாய் அந்த பணியை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்றைக்கும் சவாலை சந்திக்கும் சூழ்நிலைகளிலே இருக்கும் சிறு தொழில் செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தொழில் பாதிப்பு ஏற்பட்டு எதிர்காலம் இருளடைந்து விடுமோ இந்த பயத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஞானத்தையும் பண சகாயத்தையும் சரியான ஆட்களின் உதவியையும் ஆலோசனையையும் கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகுப்பினே, இந்த நேரத்திலேயும் எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெவ்வேறு மட்டங்களிலே கர்த்தருடைய பணியை செய்கிற தேச தலைவர்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு பயந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய பணியை நிறைவேற்ற கருவையை தாரும். அவர்களது பிரயாணங்களிலே பாதுகாவலை தாரும். மோட்டார் வாகனத்திலே சென்றாலும் ஆகாய விமானத்திலே சென்றாலும் ஆண்டவரே நடந்து சென்றாலும் அவர்களை சுற்றி உம்முடைய பாதுகாவல் எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும். இன்றைக்கும் மரண பயத்தோடு வாழ்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரணம் ஒரு முடிவல்ல, மரணம் ஒரு வாசல் என்பதை அறிந்து கொண்டு வாசலின் மறுபக்கத்திற்கு செல்ல, தங்களை ஆயத்தப்படுத்தியவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்தல்லும். இன்னமும் வெளிநாடு செல்ல காத்திருக்கிற, வெளிநாடு செல்ல முயற்சி எடுக்கிற எங்களுடைய நேயர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை தவற விட்டு விடாமல் சரியானபடி செய்ய கர்த்தர் தாமே அவர்களுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராய் இருந்து அவர்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றும் இந்த வாரத்திலையும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் எண்ணி பார்த்து உடைய சமூகத்திலே எண்ணில்லா ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டு உமக்குள்ளே வளரும் ஒரு ஆண்டாயிருக்கட்டும். உம்மை அறிகிற அறிவிலே பெருகுகிற ஆண்டாயிருக்க கர்த்தர்தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட தங்கியிருந்தாலும் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற உம்முடைய சமாதானத்தை இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு தாரும். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான நேயர்களே, நாம் இன்று சகரியா 8 முதல் 6 தியானிக்கப் போகிறோம். இந்த 8 இஸ்ரவேல் மக்களுடைய கேள்விக்கான பதிலாக 3 விளக்கமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கேள்வி இதுதான், நாங்கள் எல்லா சடங்காச்சாரங்களையும் செய்கிறோம், அப்படி இருந்தும் தேவன் ஏன் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை? இதற்கு முதல் பதில், இருதயமானது சரியாக இருந்தால் சடங்காச்சாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாய் இருக்கும். அவருடைய 2 பதில், இருதயமானது தவறாயிருக்கும் பொழுது சடங்காச்சாரமும் தவறானதாகவே இருக்கும். அதாவது சடங்காச்சாரத்தினால் ஒன்றுமில்லை என்பதுதான் இதன் அர்த்தம். இருதயமே முக்கியம் என்று சொல்கிறார். சில வேத வல்லுநர்கள் இந்த 8 அந்த கேள்விக்கான நேர்மறையான பதில் என்று சொல்கிறார்கள். 7 அந்த கேள்விக்கு எதிர்மறையான பதிலை தருகிறது. குறிப்பாக இந்த 8 கொண்டுள்ள பதில் நேர்மறையிலும் நேர்மறை என்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், எருசலேமை குறித்த தேவனுடைய நோக்கம் எந்த ஒரு சடங்காச்சாரத்தினாலும் மாற்றப்பட முடியாதது என்பதாகும். நீங்கள் சடங்காச்சாரத்தை பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் உங்களால் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் மாற்ற முடியாது. அதற்காக தேவனை துதிக்கிறேன். தேவன் தம்முடைய நோக்கத்தையும் தம்முடைய திட்டத்தையும் எந்த இடர்பாடு இருந்தாலும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடியினாலே அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் வரும் 5 மிகவும் முக்கியமானதாகும். இந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ள இந்த வார்த்தைகள் மிகவும் உதவியாயிருக்கிறது. முதலாவது, சேனைகளுடைய கர்த்தர். டாக்டர் மெரில் அங்கர் என்பவர் இதை ராணுவங்களின் கர்த்தர் என்று மொழிபெயர்க்கிறார். இது நமக்கு அர்த்தத்தை நன்கு விளங்க வைக்கிறது இல்லையா? இந்த சேனைகளுடைய கர்த்தர் என்ற வாக்கியம் 18 இந்த அதிகாரத்திலே வருகிறது. குறிப்பாக அவரே இந்த அதிகாரத்திலே மிகவும் முக்கியமானவர். அடுத்ததாக, எருசலேம் என்ற வார்த்தை 6, சியோன் என்பது 2 இந்த அதிகாரத்திலே வருகிறது. எருசலேம் என்பது இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஒரு புவியியல் நகரம். இது இன்று மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒன்றாயிருக்கிறது. இது ஒருபொழுதும் மாறவில்லை. எருசலேம் என்றாலே அது இந்த இடத்தைத்தான் குறிக்கும். லண்டனையோ சென்னையையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்தையோ குறிப்பிடாது. 3, வைராக்கியம் என்ற வார்த்தை 3 வருகிறது. அது மட்டுமல்ல, 4, மீதியானவர்கள் என்ற வார்த்தையும் 2 வருகிறது. இது 12 கோத்திரத்தாரிலிருந்து தேசத்திற்கு திரும்பின மீதியானவர்களை குறிக்கிறது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாபிலோனிலிருந்து அவர்கள் திரும்பிய பொழுது வட இஸ்ரவேல் தேச பகுதிகளிலேயும் சென்று குடியேறினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மீதியானவர்களில் திரும்பினவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஏறத்தாழ 60,000 பேர்தான் தேசத்திற்கு திரும்பினார்கள். அடுத்ததாக, கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இது 10 வருகிறது. தேவன் இதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது எதை அர்த்தப்படுத்துகிறது? இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, அல்லது சகரியா எரேமியா போன்றவர்களின் வார்த்தைகளும் அல்ல, தேவனுடைய வார்த்தை என்பதை நினைப்பூட்டுகிறது. புகழ்ச்சிக்காகவோ பெயருக்காகவோ நாம் பேசவோ எழுதவோ கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே சொல்ல வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஆகவேதான் அநேகர் சகரியா போன்ற புத்தகத்தை தியானிப்பதை விரும்புகிறதில்லை. இருந்த போதிலும் நம்முடைய நிகழ்ச்சியிலே இப்படிப்பட்ட புத்தகங்களையும் நாம் தியானிக்கும் பொழுது அநேகர் தங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கிறது என்பதை எழுதி தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அநேகர் இந்த தேவனுடைய வார்த்தைகளை விரும்புகிறார்கள், கேட்கிறார்கள். இவை மகிமையான நாட்கள். இந்த 8 அதிகாரத்தை குறித்து சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது 7 அதிகாரத்தை விட 10 கட்டளைகளை அதிகமாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை மீது வைத்து பார்க்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இது அவ்வளவு சரியானதாக தோன்றவில்லை. 7 அதிகாரத்தின் பின்பகுதி இந்த கட்டளைகளை அந்த மக்கள் மீது வைத்து அவர்களை எடை போட்டு பார்க்கிறது. ஆனால் அதிலே இன்னும் தேவையாயிருக்கிறதை அது காண்கிறது. தேவன் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அது இல்லை. பின்னர் 8 அதிகாரத்திலே குறிப்பாக முதல் 8 வசனங்களிலே தேவனுக்கு தன்னுடைய மக்களை குறித்ததான இறுதியான நோக்கமானது மாற்றப்படக்கூடியதல்ல என்று பார்க்கிறோம். அதாவது இஸ்ரேல் மக்களை குறித்து எருசலேமை குறித்த கர்த்தருடைய நோக்கத்தை சொல்கிறேன். இந்த காலகட்டத்திலே இஸ்ரேலை குறித்த எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையும் தேவன் நிறைவேற்றவில்லை என்று கூற முடியும். இப்பொழுது அவர் சபையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் விசுவாசிகளை உலகத்தில் நின்று வெளியே அழைத்து சபையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலும் சபையும் இரண்டு வேறுபட்ட காரியங்கள். இவ்வாறு சபையை வெளியே அழைப்பதை எப்பொழுது செய்து முடிப்பார் என்பதை நாம் அறிய முடியாது. எந்த மனிதன் உருவாக்கிய நாள்காட்டியின் அடிப்படையிலேயும் அவர் இதை செய்யவில்லை. இது தேவனுடைய நாள்காட்டியிலே இருக்கிறது. அதை பார்க்க தேவன் ஒருவரையும் அனுமதிக்கிறதில்லை. தேவன் இந்த சபையை எப்பொழுது இந்த பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப் போகிறார் என்பதை வேத வார்த்தைகளிலே அவர் சொல்லவில்லை. ஆனால் அவ்வாறு அவர் சபையை எடுத்துக் கொள்ளும் பொழுது தேவன் தன்னுடைய கவனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக மீண்டும் திருப்புவார். இந்த 8 அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் சகரியாவின் நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் தேசத்திற்கு திரும்புவதை பற்றி சொல்கிறது. இது மிகவும் சிறியதாக இருக்கும். ஆனால் எதிர்காலத்திலே நிகழ இருக்கிற யூதர்களின் நாடு திரும்புதலுக்கு இது ஒரு நிழலாட்டமான சிறிய ஒரு மாதிரி ஓவியமாய் இருக்கிறது. சரி, இப்பொழுது சகரியா 8 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர், நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தேவன் வைராக்கியம் கொண்டிருந்ததாக கூறும்பொழுது அது மனித வைராக்கியத்தை போன்றதல்ல. இருந்த போதிலும் அது மனித வைராக்கியத்தை போன்ற காரியத்தை தேவன் சிந்தையிலே கொள்வதை குறிக்கிறது. ஒருவர் ஒரு காரியத்தை குறித்து வைராக்கியமுடையவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக தன்னுடைய பெருமை குணத்தை விட்டுக் கொடுப்பதிலே அவர் வைராக்கியமாக இருந்தால் அவர் ஒருபொழுதும் அதை விட்டுக் கொடுக்கவே மாட்டார். தன் வைராக்கியத்தை உறுதியாக பின்பற்றுவார். அதேபோல தேவன் தன் ஜனத்தின் மீது வைராக்கியமாக இருக்கிறதாய் சொல்கிறார். அவர் தமது ஜனத்தின் மீது வைராக்கியமாக இருக்கிறபடியால் அவர்களை அவர் எவருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார். இந்த வசனத்தின் வார்த்தைகளை அவர் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். இன்று அவர் சபையை பார்த்தும் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கும் மாமிசத்திற்கும் பிசாசிற்கும் அதேபோல தேவனுக்கும் ஒன்று போல வாழ முடியாது. ஒரே நேரத்திலே பிசாசுக்காகவும் தேவனுக்காகவும் வாழ முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருந்து இதை செய்ய முனைந்தீர்கள் என்றால் அவர் உங்களை நியாயம் தீர்ப்பார். நீங்கள் அவ்வாறு உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கவில்லை என்று பொருள். ஏனென்றால் அவர் தம்முடையவர்கள் மீது வைராக்கியமுடையவராக காணப்படுகிறார். அவர் அவர்களை மற்ற எவருக்கும் வேறு எதற்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பாவங்களை குறித்து அவர் இவ்வாறு சொல்லுகிறார். கவனியுங்கள், 1 கொரிந்தியர் 11:31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். மேலும் நமக்கு அவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 1:9 என்ன சொல்கிறது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பாவமானது அறிக்கை செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்து கொண்டு அதே சமயம் உங்கள் வாழ்க்கையிலே பாவம் உடையவர்களாயும் வாழ முடியாது. அவர் உங்கள் மீது வைராக்கியமுடையவராக காணப்படுகிறார். எனவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது அவர் அவர்களை நியாயம் தீர்க்கிறார், தண்டிக்கிறார். சகரியா 8:3 பாருங்கள். நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் அப்பொழுது நிறைவேறவில்லை. இது அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியும். மாறாக இது எதிர்காலத்தை எதிர்நோக்கியதாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் சகரியாவின் காலத்திற்கு பின்னரும் நிறைவேறவில்லை. இப்பொழுதும் அது இன்னமும் நிறைவேறவில்லை. தேவன் சியோனுக்கு திரும்பி வருவேன் என்று இங்கு தெளிவுபட கூறியிருக்கிறார். அவ்வாறு வந்து அவர்கள் மத்தியிலே எருசலேமிலே வாசம் பண்ண போவதாகவும் அவர் சொல்லுகிறார். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அங்கே நீங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத அநேக பொய்யான சமயங்கள் தோன்றிவிட்டன. ஒவ்வொரு கிறிஸ்தவ அமைப்பும் அங்கே ஏதாவது ஒன்றை கட்டிவிடுகிறது. அநேக புதிய கொள்கைகளும் தத்துவங்களும் அங்கே உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. இன்று அது சத்திய நகரமாக இல்லை. தேவனுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று வாசிக்கிறோம். பரிசுத்தம் என்று சொல்லப்படும் எதுவும் இன்று அங்கே பரிசுத்தமாக இல்லை என்பதே உண்மை. அவர் அங்கே திரும்பி வரும்போதே எல்லாமே பரிசுத்தமாகும். ஆனால் அவர் இன்னமும் திரும்பவில்லை. இந்த தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தை எதிர்நோக்குகிறது. நான் சியோனிடத்திலே திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் அழைக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே ஏசாயா தீர்க்க தரிசி எருசலேமானது பூமியின் தலைநகரமாகும் என்று தெளிவுபட கூறியிருக்கிறார். ஏசாயா 2:2 பாருங்கள். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்கிறார். அதேபோல சகரியா இந்த வசனங்களிலேயும் எதிர்காலத்தை நோக்கி பார்த்து தம்முடைய ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். அவர்கள் தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள். தேவன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஆசீர்வதித்தார். இருந்தபோதிலும் இது எதிர்காலத்திலே உண்டாகப் போகின்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஓவியமே. மகிமையான நாள் ஒன்று வரப்போகிறது. அப்பொழுது அங்கே சடங்காச்சாரம் இருக்கப்போவதில்லை. சில சடங்காச்சாரமான காரியங்களை செய்வதன் மூலம் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்ற எண்ணம் அப்பொழுது இருக்கப்போவதில்லை. இருதயம் மாற வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். மேலும் இந்த மக்களுடைய இருதயத்தை அவர் மாற்றப்போவதாகவும் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையானது எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருவதனால் அது சத்திய நகரம் என்று அழைக்கப்படும். ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே தொடர்ந்து இவ்வாறு கூறுகிறதை நாம் பார்க்கலாம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 2:3-4 வசனங்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை என்கிறார். நாம் இந்த நாட்களுக்குள்ளே இன்னமும் வரவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த பெரிய பொல்லாத உலகத்திலே இந்த யுத்த தளவாடங்களை நாம் எப்பொழுது பயன்படுத்த வேண்டியதிருக்கும் என்பதை அறிய முடியாது. இருந்தபோதிலும் ஒரு நாள் வருகிறது. அப்பொழுது எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், எதிர்காலத்தில் வரப்போகின்ற 1000 வருட அரசாட்சியை குறித்து சகரியா இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். சகரியா 8:4 பாருங்கள். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். இந்த எருசலேம் வயதானவர்களும் வாழ முடிந்த ஒரு நகரமாக இருக்கும். மக்கள் ஓய்வெடுக்கும் நிலையங்களுக்கோ முதியோர் இல்லத்திற்கோ போக வேண்டியதிராது. அது ஆரோக்கியமான இடமாக இருக்கும். 1000 வருட அரசாட்சியிலே இப்பொழுது இருக்கிற முறையை காட்டிலும் சிறந்த முறைகள் உண்டாயிருக்கும். அங்கே முதியவர்கள் மிகவும் பாதுகாப்பாக வரவேற்கப்பட்டவர்களாக வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள். சகரியா 8:5 வாசிக்கிறேன். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், அப்பொழுது கார் போன்றவை இருக்கப்போவதில்லை. எனவே புகையும் மாசுபடிதலும் இருக்கப்போவதில்லை. வாகனங்கள் இருக்கப்போவதில்லை. ஆதலால் எருசலேமின் தெருக்களே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான விளையாட்டு மைதானங்களாக காணப்படும். எருசலேம் வயதானவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஏற்ற இடமாக இருக்கப்போகிறது. பேர குழந்தைகள் ஆங்காங்கே விளையாடுகிறதை காணும்பொழுது முதியவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கப்போகிறது என்று நினைக்கிறேன். சிறியவர்கள் அங்கே விளையாடி களைப்பாகும் பொழுது முதியவர்கள் அந்த சிறியவர்களுக்கு உதவியாக இருக்கப்போகிறார்கள். தாத்தா பாட்டிமார்கள் அந்த பேர குழந்தைகள் தோளின் மீது கைகளை போட்டு அவர்களை அரவணைப்பது மிகவும் நலமான ஒன்று. அந்த பிள்ளைகள் முதியவர்களின் அன்பை பெற வேண்டியது அவசியம். பெரியவர்களும் அன்பை காட்ட வேண்டியது அவசியம். இங்கே இந்த பகுதியிலே 1000 வருட அரசாட்சியின் காட்சிகளிலே ஒன்றை ஓவியம் போல நாம் பார்க்கிறோம். வயதானவர்களும் சிறியவர்களும் எந்த பயமும் இல்லாமல் தெருக்களிலே காணப்படப் போகிறார்கள். எதிர்காலத்திலே எருசலேம் பூமியின் தலைநகரமாக இருக்கப் போகின்றது. அங்கிருந்து இயேசு ஆட்சி செய்வார். சபையானது பரம எருசலேமிலே காணப்படும். அப்படியானால் நீங்கள் நினைக்கலாம், சபையானது இயேசு கிறிஸ்துவோடு அல்லவா இருக்கும் என்று சொன்னார்கள். ஆம், சபையானது அவரோடையதான் இருக்கும் என்று வேதம் உறுதியளிக்கிறது. ஆகவே அவர் ஒவ்வொரு நாளிலும் இரு பக்கங்களிலேயும் போய் வருகிறவராக இருப்பார் என்று நம்புகிறேன். அவர் இந்த இரு இடங்களுக்கும் போவதற்கு 2 நொடிப்பொழுது கூட ஆகப்போவதில்லை. புதிய எருசலேமிற்கும் கீழே புதிய பூமியிலே தலைநகராயிருக்கிற எருசலேமிற்கும் போவதற்கு இயேசுவுக்கு அது எல்லாம் ஒரு தூரமே அல்ல. சகரியா 8:6 பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாயிருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாயிருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெத்தேலில் இருந்து அனுப்பப்பட்டவர்கள் எருசலேமிற்கு வந்தபோது அவர்கள் மிகவும் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. அநேக ஜனங்கள் தங்களுடைய வீடுகளை கட்டியிருந்தார்கள். எருசலேமில் செழுமை காற்று வீசியது. ஆகவே வந்தவர்கள் தேவன் இங்கே உண்மையிலேயே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு தேவன், நான் எதிர்காலத்தில் வைத்திருக்கிறதை நீங்கள் காணவில்லை, அது மிகவும் ஆச்சரியமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் எதிர்காலத்தில் வரப்போகின்றதோடு ஒப்பிடும் பொழுது இது எல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிறார். உங்கள் கண்களுக்கு வேண்டுமென்றால் இந்த எருசலேம் கட்டப்பட்டது, தேவாலயம் கட்டப்பட்டுக் கொண்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கப் போவதில்லை. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் கூட சில காரியங்களை இவ்வாறு யோசிக்கலாம். இந்த எருசலேம் மக்கள் இந்த எருசலேம் எவ்வாறு கட்டி முடிக்கப்பட போகிறது, அது கடினமான காரியம் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் ஆச்சரியப்படும் விதத்திலே அதை செய்து முடித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலேயும் இது எவ்வாறு முடியப் போகிறது என்று சில காரியங்களை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை மறந்து போக வேண்டாம். அவரால் எல்லாம் கூடும். நீங்கள் அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கும் பொழுது, அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தமது சித்தத்தை செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் செய்ய நினைப்பதை அவர் செய்து முடிப்பார். அது எந்த விதத்திலேயும் தடைபடாது. அப்படியென்றால் இந்த நாட்களிலே எதுவும் தெளிவாக தெரியாத இந்த காலகட்டத்திலே ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அவ்வப்பொழுது கீழ்ப்படிந்து தொடர்ந்து செயல்படும் பொழுது அவர் செய்ய நினைப்பதை உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் சந்ததியினுடைய சந்ததியிலேயும் அவரே செய்து முடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்று கேட்ட சத்தியத்தை ஒருமுறை கூட நாம் மனதிலே கொண்டு வருவோமா? தேவாதி தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். அவர் சேனைகளுடைய கர்த்தர். அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். தம்முடைய ஜனங்களை குறித்து வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார் என்றால் பொருள் என்ன? தம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே எல்லா காரியங்களிலேயும் தன்னுடைய பிள்ளைகளாகவே வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். விசுவாசியான ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ விசுவாச வாழ்க்கையிலும் இருந்து கொண்டு பாவத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் அவர்கள் வாழ முடியாது. ஒருவேளை நீங்கள் விசுவாச வாழ்க்கையிலே இருந்து பின்வாங்கி போயிருப்பீர்கள் என்று சொன்னால் மீண்டுமாக உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்நாட்களிலே உங்கள் பாவத்திற்கான தண்டனையை அவர் கொடுப்பார் என்று சொன்னால் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. தேவன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதனாலே உங்களுக்கு தண்டனைகள் வருகிறது. ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தொடர்ந்து நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அவருடைய பிள்ளை என்ற உறவிலிருந்து அவர் உங்களை விட்டுவிடும் சூழ்நிலை வரும். அதற்கு காரணம் அவர் அல்ல, நீங்களே உங்கள் இருதயத்தை கடினமாக்கி அவருடைய அன்பு எனக்கு வேண்டாம், பாவம் தரும் இன்பமும் உலகம் தரும் இன்பமும் பிசாசு தரும் இன்பமும் போதும் என்று நீங்கள் கடந்து சென்றபடியினாலே அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவானது முழுமையாய் முறிந்து போகும் என்பதை மறந்து போகாதிருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக உங்களை அர்ப்பணித்து அவருடைய பிள்ளை என்ற நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து பாவத்தோடு விளையாட வேண்டாம். ஆண்டவர் எச்சரிக்கும் காரியங்களிலே உங்களை தண்டிக்கும் காரியங்களிலே கவனித்து பார்த்து மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியத்திலே அவர் திரும்ப வரப்போகிறார். சியோனுக்கு அவர் திரும்ப போகிறார். அது ஒரு நாளிலே நடைபெறும். சபையானது ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவர் இரண்டாவது வருகையிலே தெளிவாய் திட்டமிட்டபடி எருசலேமிற்கு வருவார். அந்த 1000 வருட அரசாட்சியின் காலகட்டத்திலே வயதானவர்களும் சிறு பிள்ளைகளும் தெருவிலே பயமில்லாமல் நடக்க முடியும், விளையாட முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அப்படிப்பட்ட நாளுக்காக வாஞ்சிக்கிற நாம் அவரை நம்பி இன்றும் அனுதினமும் அவருக்கு கீழ்ப்படிய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16, 2 தெசலோனிக்கேயர் 3:16.
TWRஇன் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.